பாதையின் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்ந்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரில் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலாக எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான முஃமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்துக்காக்குடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஏவல் விளக்கல்லே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறப்படுகின்றன. விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. வாழ்க்கையில எச்சரிக்கையையும் ஏவல்களையும் சீரான முறையில இடை போட்டு தவிர்த்து நடக்க வேண்டியவைகளை தவிர்த்து நடந்து எடுத்து நடப்பதற்கு எதனை ஹஜரத் ரசூலுல்லா குர்ஆனின் ஊடாக முன்வைத்தார்களோ அதனை எடுத்து நடந்து தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்காக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் முழு மார்க்கத்தையும் தெளிவான முறையில பயான் செய்துவிட்டான். தெளிவான முறையில நமக்கு மத்தியிலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையில பல கட்டங்களில் பிரச்சனைகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்ததுண்டு. அது போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை எந்த முறையில திருப்திப்படுத்த வேண்டும், எந்த முறையில் நடந்து கொண்டால் அவன் ஆனந்தத்தை சந்தோஷத்தை பெற முடியும் என்கிறதையும் அவர்கள் விளங்க வைத்து விட்டார்கள். எதுவுக்குமே ஒரு வெற்றிடத்தை வைக்காத மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளை இந்த உலக ஜனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட கிரகித்து முடிக்க முடியாது, அவைகளுடைய விளக்கங்களையும் அள்ளி கொட்ட முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். என்றாலும் மனிதன் அதனை விளங்க முடியாத அளவுக்கு தன்னுடைய அடாவிடித்தனங்களும் மனோ இச்சைகளையும் மார்க்கமாக்கி கொண்டதின் காரணமாக வழிகேட்டில் போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும் ஹதீஸே ஜிப்ரீல், எல்லோருக்கும் பிரபல்யமான ஹதீஸ். யார் இந்த ஹதீஸே ஜிப்ரீல பத்தி சரியான விளக்கம் அல்லது அப்படி ஒன்று இருக்கின்றதா என்கிறதை கேட்டும் இருக்க மாட்டாரோ, அவர் ஒரு முஸ்லீமா என்கிறது கூட சந்தேகமாகத்தான் இருக்கும். உண்மையிலே சிலர்கள் ஹதீஸே ஜிப்ரீலை கேள்விப்படாதவர்கள் காபிர்கள் என்கிறார்கள். ஏன்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வந்தார்கள். அருமை சஹாபாக்கள், ஈமான்ல பிரகாசித்தவர்கள் சபையிலே அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டங்காலோடு தன்னுடைய முழங்கால்களை இணைத்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரு கரங்களையும் தொடையின் மீது வைத்து கேட்டார்கள், நீங்கள் எனக்கு ஈமானை சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்தை சொல்லித்தாருங்கள், எஹ்சானை சொல்லித்தாருங்கள். சகோதரர்களே, மூன்று அழிப்புக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முழு மார்க்கத்தையும் உள்ளடக்கி வைத்தான். மூன்றே மூன்று அழிப்பு தான் ஈமான், இஸ்லாம், எஹ்சான். இந்த மூன்றும் தான் ஹதீஸே ஜிப்ரீல்ல சொல்லப்படுகின்றது. இந்த ஈமானோடு முழு அக்கீதாவும் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அக்கீதா தெரியவில்லை அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு மலாய்க்கா மார்களை பற்றிய சீரான அறிவு இல்லை, அதனை படிக்கவும் இல்லைண்டா அவன் முஸ்லீம் இல்லை. ஒருத்தனுக்கு 25 நபிமார்கள், அவர்களுடைய பணிகள், அவர்கள் என்னென்ன கூட்டங்களுக்கு வந்தார்கள் என்பதனை விளங்கலண்டா இவன் ஒரு முஸ்லீம் இல்லை. ஒருத்தருக்கு ஈமானுடைய அம்சங்கள் 6 இருக்கிறது, இதற்குள்ளத்தான் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வழிகேட்டுல நான் போகக்கூடாது என்ற விளக்கம் அவனுக்கு இருக்கலண்டா, அவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. காஃபிர் இதனால இந்த மூன்று அழிப்பையும் நானும் நீங்களும் விளங்க வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தையை தொடங்கும் பொழுது அலிப் லாம் லாம் ஹா இந்த எழுத்துக்கள் தான் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்கள். இதில் அலிஃபுக்கு அல்லது ஹம்சாவுக்கு ஃபதஹா வைக்கப்பட்டிருக்கின்றது. ஃபதஹா எப்பவும் கண்ணியமாகத்தான் இருக்கும், எப்பவும் எதையும் கபூல் செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கும். இதன் அடிப்படையில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது, நான் உன்னை கபூல் செய்ய தயார் என்ற அந்த ஃபத்வாவை, அந்த அந்த ஃபத்ஹாவை தனக்கு ஆக்கிக்கொண்ட அல்லாஹ் யாரெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவார்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தேர்ந்தெடுத்தது. மீமுக்கு லம்மா, அதாவது ரஃபு என்று சொல்வார்கள். ரஃபு என்றால் உயர்த்தக்கூடியது, அந்தஸ்தை கூட்டக்கூடியது. நான் ஃபத்ஹா இந்த நிறமையிலும் உன்னை கபூல் செய்ய தயாரா இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்கள் ரஃபா, அவர்கள் எப்பவும் உயர்வின் பாதையில தான் போவார்கள், அவர்களுடைய வழிமுறையில தாழ்வே கிடையாது. அவர்களை பின்பற்றினால்தான் என்னிடத்துல கபூலியத் இருக்கின்றது, வேற வழியில இல்லை என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரின் மீமுக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அதோடு ஈமான், இஸ்லாம், எஹ்சான் என்ற இந்த மூன்றுக்கும் அலிப்ப நாங்க பார்த்தா கசரா தான் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது ஜர் என்று சொல்வார்கள். ஈமான படிக்கிறதா இருந்தா ஜர் எப்படி கீழே இருக்கின்றதோ அதே போல தாழ்ந்து வர வேண்டும். இஸ்லாத்தை படிக்கிறதா இருந்தா அலிப்புக்கு எப்படி ஜர் இருக்கின்றதோ கசரா இருக்கின்றதோ தாழ்ந்து வர வேண்டும். கஸ்ரா என்றாலே உடைந்தது என்ற கருத்து. நீ உன்னை உடைத்துக் கொள்ளாமல் இருமாப்புடன் உன்னுடைய ஈகோவுடன் முன் வந்தால் எதனையும் செய்ய முடியாது. அடுத்தது எஹ்சான். எஹ்சானுக்கு இன்னும் ஒரு பேர் தான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் இல்லாம என்னை அணுகவே முடியாது. எனவே நான் எதனையும் கபூல் செய்ய தயாராக இருக்கின்றேன், எந்த நேரத்திலையும் உன்னை கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்கு என்னுடைய ரசூலுல்லாவின் வழியில வந்தால்தான் அந்த கபூலியத் உண்டாகும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாவுடைய பேருக்கு ரப்பா செஞ்சுவிட்டு முழு இஸ்லாத்துக்கும் இந்த மூன்று பேரை கொடுத்து விட்டான். ஈமான், இஸ்லாம், எஹ்சான், முழு மார்க்கமும் இந்த மூன்று அழிப்புக்குள்ளே கசரா செய்யப்பட்ட நிலைமையில தான் இருக்கின்றது. அதனால கனிவான சகோதரர்களே, யாருக்கும் முடியாது. நான் நேர்மையாக என்னுடைய நெஞ்சை முன்னுக்கு போட்டுக்கொண்டு என்னை இருமாப்புத்தனத்தோடு நடத்தி கொண்டு என்னுடைய மனோச்சையை மாசமாக ஆக்கிக்கொண்டு மற்றவர்கள் எல்லாருமே எனக்கு செய்வடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோட இவருக்கு இஸ்லாத்துக்கு ஒரு நாளும் எந்த சேவையும் செய்ய முடியாது. இதனால தான் ஈமான் வேணுமா, நீங்கள் தாழ்ந்து வாருங்கள், ஈமான் என்றால் என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், நீங்கள் இந்த ஆறு அம்சங்களையும் எந்த பிசகுதலும் காட்டக்கூடாது, எந்த அசைவும் அதில் ஏற்படக்கூடாது. ஆறு அம்சங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்தவார பிள்ளைகளுக்கும் தெரியும், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய தாத்பரியம் தெரியாது. நாங்கள் எத்தனையோ கட்டங்களை தாழ்ந்து கடந்து விட்டோம், இன்னும் எங்களுக்கு அந்த ஆறு அம்சங்கள் உடைய ஐமானுடைய ஆறு விடயங்களுடைய நம்பிக்கை வரல. ரெண்டாவது அவர் கேட்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாம் என்றால் என்ன? ஐந்து கடமைகளை எடுத்துக் கொள்கின்றார்கள், இதுதான் இஸ்லாம். அதுக்குள்ள மூன்று கடமைக்கு எல்லோரும் பாத்துக்குமானவர்கள் தான், யாருக்குமே தடை கிடையாது. அதில் அல்லாவை ஏற்றுக்கொண்ட உள்ளம் நாவினால் மொழிய வேண்டும், அதனை இக்ரார் செய்ய வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். இரண்டாவது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவது அவர் ஜகாத்தை கொடுக்கணும், ரமலான்ல நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் தவிர்த்து அனைத்து அடுத்த மூன்று விடயங்களுக்கும் எல்லாருமே விசாலமானவர்கள் தான். எல்லோருக்கும் எந்த தங்க தடையும் கிடையாது, யாருக்கும் காரணம் கூற முடியாது. அடுத்த ரெண்டு விடயம்
ஜகாத்தனும் பொழுது செல்வந்தர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஐந்தாவது ஹஜ்ஜனும் பொழுது செல்வந்தர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இன்று இந்த இஸ்லாத்துல எனக்குரிய பங்கு என்ன? இந்த ஐந்து கடமையிலும் நான் பூர்த்தியானவனாக இருக்கின்றதா? ஆம், இந்த ஆறுலையும் பூர்த்தி ஐந்திலையும் பூர்த்தி என்ற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் கூட மூன்றாவது ஒன்றை விட்டுவிடவில்லை. அதுதான் எஹ்சான். எஹ்சான் என்றால் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற நிலைமையில உன்னுடைய 24 மணி காலத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த எஹ்சான் தனிப்பட்ட நேரத்துல அறையில யாரும் இல்லாத சந்தர்ப்பத்துல என்னிடத்துல இருக்கிறதா? இந்த எஹ்சான் சமூக வாழ்க்கையில என்னிடத்துல இருக்குதா? நான் என்னுடைய பெருமைத்தான் முன்வைத்து பேசுகின்றேனா, இல்ல என்னுடைய பெருமைக்குத்தான் நான் இடம் கொடுப்பேனா? என்னுடைய ஈகோவுக்கு முதல் உரிமையா, இல்ல நான் ஈமான இஸ்லாத்த எஹ்சான சமூகமாய் படுத்துறதாக இருந்தால் என்னை அதற்கு கஸ்ரா செய்திருக்கிறதை போல நானும் கஸ்ரா செய்து கொள்றதா என்ற ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும், அதாவது நம்மை நாம் உடைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஈகோ உள்ளத்தில் இருக்கின்றதோ என்ற ரப்புக்காக அதனை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கர காஃபிர்கள் தாழ்ந்து போனார்கள். அவர்களுக்கு மத்தியிலே எதற்காக அந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மை அவர்களிடத்துல வர வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்தை சமூகமயப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த இஸ்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் வாழ வேண்டும், இதுதான் நோக்கமாக இருந்தது. இதற்காக வேண்டி அவர்கள் எஹ்சானை எப்பொழுதும் முன்வைத்தார்கள். எந்த கட்டத்திலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரஸ்டிஜை எதிர்பார்க்கவே இல்லை. யா ரசூலல்லாஹ், இப்படியும் தாழ்ந்து போக வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த முறையிலாவது இவர்களுடைய உள்ளத்தில் ஒரு இடம் பிடிப்பேனானால் அதுதான் நான் கண்ட பெரும் வெற்றி என்றார்கள். ஹஸ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார்கள். முகம் திரும்பிருக்கின்றது. இலல் ஹாயித், சுவற்றின் பக்கம் வந்தார்கள் சஹாபாக்கள். அதிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு மகனும் கூட அழுது கொண்டிருக்கிறார். சொன்னார், தந்தையே வாப்பா, ஏன் அழுகுறீங்க? ஹஜரத் ரசூலுல்லா உங்களுக்கு நன்மாராயங்கள் சொல்லலையா? நீங்கள் இஸ்லாத்துக்கு செய்த சேவைகள் அளப்பரியது. உங்களுக்கு வெற்றியை தவிர தோல்வி கிட்ட மாட்டாது என்ற முன் அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அழ வேண்டும்? சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில மூன்று கட்டம் இருந்தது. இப்ப நான் சக்கராத்தில் கடைசி நேரத்தில் இருக்கின்றேன். முதலாவது கட்டம், இந்த முஹம்மதுக்கு நான் ஒரு எதிரியாக இருந்தேன். எந்த நேரமும் அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும், அவரை என்னுடைய கையால் கொலை செய்ய வேண்டும் என்ற தருணம் பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய முகத்தை போல வெறுப்பான ஒரு முகம் எனக்கு இருக்கல்ல. ஆனால் நான் கவலைப்படுகிறேன், எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்து காலத்தை வீணாக்கிட்டேனே. அந்த நேரம் நான் மௌத்தா போயிருந்தால் ஒரு காப்பிராக மரணித்திருப்பேன். இரண்டாவது கட்டம், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய வெளிச்சத்தை இஸ்லாத்தினுடைய வெளிச்சத்தை உள்ளத்திலே ஒளிய வைத்த கட்டம். ஓடி வந்தேன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், கைகளை நீட்டுங்க யா ரசூலல்லாஹ், உபாயோ, நான் உங்களை பயத் செய்ய போகின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக கைகளை நீட்ட அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய கையை மீண்டும் திருப்பி கொண்டார். ஏன் அம்ர் கையை திருப்பி கொண்டாய்? இல்ல, சில நிபந்தனைகளை விரும்புகிறேன். என்ன நிபந்தனை? நபியே, இந்த புனித கரம் என்னுடைய கரத்தோட தழுவதற்கு முன்னால என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். அம்ர், உனக்கு தெரியாதா இஸ்லாம் இதுக்கு முன்னால் இருக்கும் இருந்த பாவங்கள் அனைத்தையும் சவுடு பொடிவாக்கிவிடும். அம்ரனுக்கு தெரியாதா ஹஜ்ஜு அனைத்து பாவங்களையும் கழுவிவிடும். அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ் உன்னுடைய பாவத்தை அப்படியே இல்லாமலாக்கும். ரசூலுல்லாஹ் உங்களை புனிதம் நிறைந்த நாவினால் இந்த அம்ருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கு என்று நீ சொல்லணும், நீங்கள் சொல்லணும். அதனை விரும்புகிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கரவே இந்த துஆ செய்கின்றார்கள். எனக்கு ரசூலுல்லாஹ் போல இனிமையானவர்கள் அன்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்கல்ல. இந்த வெறுப்பான பூமி மதினா எனக்கு விருப்பமான விந்தை தான் இந்த எனக்கு வார்த்தையால் கூற முடியல. ஏன் ரசூலுல்லாவின் மீது நான் வைத்த கண்ணியம் அவருடைய முகத்தை ஒரே எல்லையில் என்னால் பார்க்க முடியல. யாராவது ரசூலுல்லாவை வர்ணிங்க என்று சொன்னால் என்னால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்ததால ஒரே எல்லையில் அவருடைய முகத்தை நான் நீண்ட நேரம் தொடர்ந்து பார்த்தது கிடையாது. அந்த கட்டத்துல நான் மௌத்தா போயிருந்தா நிச்சயமாக நன்வாராயம் கூறப்பட்டவர்களோடு சோதவாதிகளுடன் நான் இருந்திருப்பேன். இப்போ எங்களுக்கு துனியா விசாலமாக வந்தது, நாங்கள் அதுக்கு பொறுப்புதாரிகளாக ஆனோம், அதற்கு அதிகாரிகளாக ஆனோம். எங்களிடத்தில் இருந்து சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல அதுல நாங்கள் சோம்பல் கொண்டிருக்கலாம், சில நேரம் அதற்கு கூறிய ஆலோசனைகள் எங்களுடைய மனோச்சைப்படி இருக்கலாம். அந்த ஆலோசனைகள் எங்களுடைய மானத்தையும் மரியாதையும் எங்களுடைய போலி கௌரவத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம். இதனால துனியா எங்களை தலைவர்கள் என்று சொல்லிவிட்டது. எங்களுடைய சொல்லை கேட்கறதுக்கு கூட்டங்கள் தயாராக இருந்தது. இப்ப நான் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன். எனக்கும் ரப்புக்கும் மத்தியில கொடுக்கல் வாங்கல் நடைபெற போகின்றது. நான் எந்த இடத்துல இருப்பேனோ ஒரு சந்தேகமா இருக்குது. இதனால நீங்க என்ன கொண்டு போய் அடக்கம் செய்ததன் பின்னால உடனே திரும்பி வந்துட வேண்டாம், எனக்கு பயமா இருக்குது. நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லணும், நான் உண்மையிலே தவறு செய்யவில்லை என்று நீங்கெல்லாம் சாட்சி சொல்லணும். இந்த மூன்றாவது கட்டத்துல நான் நீதமாக நடந்திருக்கின்றேன். என்ன கபூர்ல வச்சுட்டு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய மாம்சங்களை பொங்கி வைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நின்றிருந்ததன் பின்னால திரும்பி வாங்க. இந்த அடிப்படையில செய்யப்பட்டது கடினமான சகோதரர்களே, அதோட சொல்லி வைத்த ஒன்று தான் எனக்கும் ருசுலு ரப்பி என்னுடைய ரப்புடைய தூதுவர்களான மலாய்க்கமார்களுக்கும் மத்தியில என்ன நடைபெறுகின்றது என்கிறதையும் நீங்கள் செய்ய மடித்துவிட்டு தான் வர வேண்டும் என்ற அளவுக்கு தைரியம் படைத்தவர்கள் என்றால் சகோதரர்களே அவர்கள் இந்த மூணுலையும் எவ்வளவு பங்குதாரர்களாக இருந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டிருந்திருப்பார்கள். தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஒரு சாட்சியை முன்வைத்துவிட்டு போக விரும்பினார்கள். காரணம் என்ன? அது ஒரு நன்மாராயம் மௌத்துக்கு பின்னாலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்றைக்கு எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் இந்த மூன்றுடைய விடயத்திலும் எஹ்சானை கையாளவில்லை. எஹ்சான் அது எனக்கும் உங்களுக்கும் நினைத்த மாத்திரத்துல சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல, அது ஒரு நீண்ட பயிற்சிக்கு பின்னால வரக்கூடியது. எஹ்சானுக்கு உபகாரம் புரிகிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அதனுடைய உள்கருத்தை தான் நான் ஆரம்பத்திலே எடுத்து வைத்தேன். எது ஒன்றையும் இஹ்லாசுடன் ரப்பு சுப்ஹானஹு தஆலாவுக்காக வேண்டி சொல்ல வேண்டும். சமூகத்தினுடைய பிரதிபலிப்புகள் சீரான முறையில நடைபெறுவதற்கு அது ஒளிமயமாகிறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து அது சுய நலனுக்காக இருக்கக்கூடாது. ஒருத்தருடைய வெறுப்பின் காரணமாக நாங்கள் சொல்லக்கூடியதாக மாறக்கூடாது. அது ரப்பு சுப்ஹானஹு தஆலாவுடைய மார்க்கத்துக்கு உலக ஜனங்களுக்கு எங்களுடைய ஊருக்கு நகரத்துக்கு ஒரு நலவு நடக்கக்கூடிய முறையில தான் சமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்குள்ள தான் எஹ்சான் இருக்கின்றது சகோதரர்களே. கூட்டு வாழ்க்கை என்பது உங்களுக்கு விதியாக்கப்பட்ட உண்டு, கடமையாக்கப்பட்ட உண்டு. யாருமே தனிமையில வாழ முடியாது. உலகத்துல தனிமையில வாழ்வதா இருந்தால் அதுவும் கையளவு தான். ஆனாலும் தனிமையில நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டாது. ஏதாவது ஒரு வஸ்துடனாவது அவருக்கு தொடர்பு இருக்கத்தான் செய்திருவேன் என்றும், ஏன் உலகம் அப்படி கொண்டு ஒன்றுதான், எந்த தொடர்பும் இல்லாம அல்லாஹ் படைத்ததே கிடையாது. உங்களை நான் ஜோடி ஜோடிகளாக படைத்தேன், அந்த ஜோடிகளுக்குள்ள சமூக மயமான சில விடயங்களையும் நான் உங்களுக்கு நிர்ணயம் செய்திருக்கின்றேன், அதனை என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய முறை பிரகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறத இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அந்த நேரம் சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் தாழ்ந்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்ந்து செல்ல வேண்டும். யாரு தகுதியுடையவர்கள் இருக்கின்றார்களோ தகுதி உடையவர்கள் புறக்கணிக்க கூடாது. யார் நம்பிக்கையாளர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அதனை விட்டுவிடக் கூடாது. அது ஒரு சுய நலம் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. அங்கே தகுதி உடையவர்கள் விட்டுவிடப்படும் பொழுது தகுதி அற்றவர்கள் வருவார்களே, ஆனால் எந்த சீர்திருத்தத்தையும் பார்க்க முடியாது. கியாமத்துக்கு அடையாளம் என்றார்கள். சஹாபி வந்தார், கேட்டார், மதஸ்ஸாயா ரசூலுல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும்? சொன்னார்கள், இதா லுய்யஅதில் அமானா ஃபன்ஸலிரு ஸாஅ. அமானிதங்கள், நம்பிக்கையானவைகள், நம்பிக்கைக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட நபர்கள், இவர்கள் அமானிதத்திலே விளையாடுவார்களே ஆனால், இவர்கள் அமானிதத்துக்கு மோசடி செய்வார்களே ஆனால், அதற்கு சரியான ஆலோசனைகளை கூறாமல் தத்தமது சுய நலத்துக்காக வேண்டி கருத்துக்களை முன்வைப்பார்களே ஆனால், அங்கே எப்போ பார்த்தாலும் தன்னுடைய நலனை முன்வைத்து பிறர் நலனை யோசித்தும் பார்க்காத சமூகம் உருவாகுவார்களே ஆனால், ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி மந்தைக்குள்ள ஓநாயை அனுப்பும் சேட்டைகளை செய்வார்களே ஆனால், எதிர்பாருங்கள் என்றார்கள். நான் மிகவும் பயப்படக்கூடியது தான் சில சில பதவிகளும் பொறுப்புகளும். அந்த பதவிகள் பொறுப்புகள் எடுக்கக்கூடியவர்கள் ஆட்டை போல தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஓநாய்களை போன்ற இருமாக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சொன்னார்கள், ரெண்டு பசித்த ஓநாய்களை ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் பாதகத்தை ஏற்படுத்துவதை விடவும் பயங்கரமான பாதகம் உண்டாகும். ஒரு மனிதன் தலைமை தளத்தின் பேரில் ஆசை வைக்கிறதும் அவர் பணத்தின் மீது மோகம் கொள்வதும் என்றார்கள். தகுதியுடையவனுக்கு பணம் கிடைத்தால், தகுதியுடையவனுக்கு தலைமைத்துவம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும். தகுதி அற்றவனுக்கு பணம் கிடைத்தால் அது விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படும். தகுதி அற்றவனுக்கு பணம் கிடைத்தால் அது கசினோல செலவழிக்கப்படும். தகுதி அற்றவனுக்கு பணம் கிடைத்தால் நல்லவர்களுடைய மானங்கள் வாங்கப்படும். தகுதி அற்றவர்களுக்கு பணம் கிடைத்தால் என்னுடைய பலத்தால் எல்லோரையும் நான் கைக்குள்ள வைத்திருக்கின்றேன், நினைத்த மாத்திரத்தில் இந்த நபருடைய அட்ரஸை இல்லாமலாக்க முடியும். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எஹ்சானியத்தல்ல. இன்று சிலர் சிலருக்கு சலாம் சொல்லுவார்கள், மற்றும் சிலர்களை புறக்கணிப்பார்கள். சலாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ரெண்டு பேரும் துனியாவுடைய வளம் படைத்தவரா என்றிருந்தால் நிச்சயமாக அந்த வளம் படைத்தவர் தான். வெறுமனே ஊச்சையான ஆடைகள் அணிந்தவரை யாரும் கணக்கெடுக்கிறதே கிடையாது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அன்சாரி சஹாபாக்கள்ல சிலர் ஊச்சையான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள் என்றாலும் அவர்களுடைய அந்தஸ்து இதா அக்ஸமா அலல்லாஹ், அல்லாஹ்வை அல்லாவிடத்தில் அல்லாவுடைய பேரை கொண்டு இதனை நான் செய்வேன் என்றொரு பொறுப்பை அவர்கள் எடுத்தால் அதனை நல்ல முறையிலே செய்து பிடிப்பார்கள். அல்லாவுடைய விடயத்தில் நான் சீரான முறையில் நடப்பேன் என்றொரு அக்ரிமெண்ட் பண்ணினார் அதை நல்ல முறையிலே செய்து முடிப்பார்கள். அவர்கள் அப்படியானவர்களை தான் உருவாக்கிவிட்டு போனார்கள். இறுதியில அவர்களுடைய நிலைமைகள் எந்த அளவுக்கு ஆனது, தன்னுடைய கரங்களை பாருங்கள், வீட்டை பாருங்கள், எங்களுடைய நடைமுறைகளை பாருங்கள், அது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு கொஞ்சமும் சரியது அல்ல என்கிறதுக்கு சான்றை வைத்து விட்டு போனார்கள். அவருடைய காலத்துல எல்லா விதமான நலவுகளும் எல்லா பொக்கிஷங்களும் குவிந்து கொண்டிருக்கின்றது. துனியா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்தவர்கள் மெல்லுகிறார்கள். வாயில் இட்டு அவர்கள் சப்பும் விதத்தை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய விருந்தை விரும்பாதவர்கள், நீங்கள் விருப்பமானால் சாப்பிடுங்கள், இல்லாட்டி எழுப்பி போங்க. வாழ்க்கையில மனமான விடயங்கள், துனியாவுடைய வாழ்க்கையில பொஷான சந்தர்ப்பங்கள், துனியாவுடைய இன்பங்கள் உங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மறக்கடிக்க வைக்கின்றதா? இந்த மனம், இந்த தொய்யபாத் என்ற துனியாவுடைய அழிந்து போகக்கூடிய மனு இச்சைகள் உங்களுக்கு ஆகராக மறக்கடிக்குதா? விரும்பினா சாப்பிடுங்க, இல்லாட்டி எழும்பி போங்க. நான் எப்ப பதவி ஏற்றேனோ அன்று முதல் இன்று வரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாப்பிட்ட சாப்பாட்டை தான் சாப்பிட்டு விட்டு போகின்றேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்தில் இருக்கும் பொழுது யாரை நீங்கள் பொறுப்பாக ஆக்கிவிட்டு போகிறீர்கள்? நான் உமரை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உமர் அவர் ஒரு கடினமான போகக்கூடியவர். அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் ஏன் ரப்பிடத்தில் பதில் சொல்லுவேன்? உலகத்தில் ஆகும் சிறந்த மனிதனை நான் பொறுப்பாக ஆக்கிவிட்டு போறேன் அல்லாஹ், நான் அதனை பொறுப்பெடுக்கிறேன் என்று தைரியமாக சொன்னார்கள். அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தா போகும் இறுதி கட்டத்தில் கூட அங்க அபு லுலுஆ மஜூசியின் மூலமாக குத்தப்பட்டிருக்கின்றார்கள். ரத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. வெளியில பால் குடிச்சாலும் கூட அங்க கக்கி கொண்டிருக்குது. தலைய மடியில வைத்திருக்கிறாயே மகனே, கீழே வை, கன்னத்தை கீழே வை என்று சொல்லிவிட்டு பூமியில அப்படியே கன்னத்தை தேய்த்து கொண்டு அல்லாவுடன் கதைத்தார்கள். கனிவான சகோதரர்களே, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரம் எல்லோருக்குமே ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன நன்மாராயத்தை சொன்னார்களோ அதற்கு கொஞ்சமும் பிசகதில் இல்லாமல் நடந்தவர்கள். எனக்கு பின்னால நபி இல்ல 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 என்றாலும் ஒரு உதாரணத்துக்கு வருவதாக இருந்தால் உமராகத்தான் இருக்க முடியும் என்றதுக்கு ஒரு கருவூலமாக அமைந்தார்கள். சகோதரர்களே, இந்த அடிப்படையில கூற வருகிறது என்ன? சமூக வாழ்க்கை என்பது ஒரு பரந்து விரிந்த முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பின் பொழுது நாம் இணைந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த இணைப்புக்குள்ளத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி இருக்கின்றது என்கிறதையும் மறந்துவிடக் கூடாது. அந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தோட எதுவெல்லாம் இணைந்து வருகின்றதோ அவைகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. மார்க்கத்துக்கு அப்பால் இதுவெல்லாம் இணைந்து வருகின்றதோ அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையும் வாழ்க்கையில பிரிதோர் காலத்துல அதற்குரிய அடையாளங்களையும் விளங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த அடிப்படையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று அழிப்புக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மார்க்கத்தையும் இணைத்து வைத்திருக்கிறான் என்கிற மாதிரி அந்த அழிப்புக்குள்ள இணைந்த ஒன்று தான் ஜகாத் என்கிறது. இது இரண்டாவது கேட்டகரியில சேர்ந்தது. முதலாவது ஈமான் என்றாலே, இரண்டாவது இஸ்லாம் என்றாலே அதற்குள்ள கடமையாக ஆக்கப்பட்டது இந்த ஜகாத்துடைய விடயத்தில். சகோதரர்களே, எல்லோரும் பங்கு வகுக்க வேண்டும். அதனை தகுதி உடையவர்களிடம் எடுத்து யாரெல்லாம் எடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஆணித்தரமாக சொல்லிருக்கின்றான், அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த சுகி பத்த அதாவது ஏழை வரியை அவர்களிடத்திலிருந்து எடுங்க, அதனை எடுத்து தகுதி உடையவர்களுக்கு கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை போல இது சமூகத்துல நலனை காப்பதற்கும் சமூகத்துல வறுமையை ஒழிப்பதற்கும் சமூகத்துல கண்ணியமாக மக்களை வாழ வைப்பதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய திட்டம். இதுல நாம் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும். அதனுடைய நிபந்தனைகளை பேணி அதனை செய்து கொள்ள வேண்டும். அத்துடனே பக்குவமாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் வாழ்க்கையில பிரச்சனை தீருதே இல்லை என்கிறார்கள். அதற்கு என்ன ரெமிடி இருக்கின்றது? அதற்குரிய ஆவண என்ன? ஆவண அமல்களை கூற்றது அல்ல, ஆவண சஹஜத்துக்கு நேரத்தோட எழும்புறது இல்ல. எந்த இடத்துல நான் ஹராத்தை செய்கின்றேன் என்கிறதனை நாங்கள் பார்க்க வேண்டும்.
ஒரு முக்கியமான மனிதர் ஷேக் ஜுல்ஃபிகார் என்று கிதாபுல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது.
அவருடைய மாணவர் தவறு செய்து விட்டார். மாபெரும் வழியுள்ள ஐவர்
தவறு செய்த உடனே தாங்க முடியல,
சமூகத்துக்கும் அந்த தவறு பிரபல்யமானதாக ஆகிட்டது.
உடனே மாண்பே கையினால் பிடித்துக் கொண்டு அறைக்குள்ள போனார். கதவை தாழ்ப்பாவிட்டார். கையை பிடித்துக் கொண்டு தாராளமாக அழுதார். சொன்னார், மகனே, மகனுடைய கையை எடுத்து முத்தமிட்டு நீ என்ன மன்னித்துக்கோ,
நீ என்ன மன்னித்துக்கோ, மகன் பிரமித்து போனார். அப்பா, தவறு செஞ்சது நான் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். இன்று இவ்வளவு கண்ணியமான மனிதன் நீங்க, உங்களுடைய மானத்துக்கு நான் பங்கம் விளைத்து விட்டேன். கடமையுடையவன் நான் இல்லையா மன்னிப்பு கேட்க?
இல்ல, நான் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்க கடமையேற்றிருக்கிறேன்.
நீ இந்த தவறு செஞ்ச காரணம் என்னுடைய ஊத்த ரத்தம் போன்ற உடம்புல கலந்திருக்குது.
சகோதரர்களை உடனே மகன் தாங்க முடியல. அன்று திரிந்தி அவர் தந்தை எந்த பாதையில இறை தியானத்துல அல்லாஹ்வுடைய நேசத்துல முயற்சி செய்தாரோ அதே ஒரு வழியாக அவரும் மாறிவிடுகின்றார்.
இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒரு மனிதர் தன்னுடைய மகன் தவறு செஞ்சிட்டார், உலகம் எல்லாம் இப்ப தெரிய வந்துட்டது, என்னுடைய மானத்தை வாங்கிட்டான் இவன் என்று ஆலோசனை கேட்கிறார். ஒரு ஆளுமிடத்துல வந்து பாருங்க, மானத்தை வாங்கிட்டான், இவனை என்ன செஞ்சால் நல்லம், இதனை கொஞ்சம் மறைந்து செய்யக்கூடாதா?
இந்த இடத்துல தான் சகோதரர் எனக்கு உங்களுக்கும் பிழைத்தது.
வாப்பா, ஹத்து செய்ய வேண்டிய ஓர் மகனை பெற்றெடுத்து அவன் ஹத்து செய்யப்படக்கூடிய ஒரு தவற செஞ்சிருக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், என்ற மானம், என்ற பிரஸ்டீஜ் இதை இவன் நாசமாக்கிட்டான், இதனை மறைத்து செய்திருக்க வேண்டிச்சே.
இன்னைக்கு ஏன் தெய்வங்களுடைய மெஹ்சான் இந்த அளவுக்கு தான் இருக்குது?
ஏன் தெய்வங்களுடைய இஹ்லாஸ் இந்த அளவு தான் இருக்குது?
எனவே இந்த மூன்று அழிப்பையும் நானும் நீங்களும் சீர்திருத்துக் கொள்வோம். இதுக்குள்ள தான்
முழு மார்க்கமும் இருக்கின்றது.
அழிப்புக்குள்ளு
தாழ்ந்து வந்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டவில்லை என்றால் வேற எந்த முறையை கையாண்டாலும் கூட அது கபோல் செய்யப்படக்கூடியது அல்ல. செஞ்ச முயற்சி வீணாகும். நாளை மறுமையில நீ நஷ்டவாளர்கள் ஆயிடுவாய்.
நீ ஒதுங்கும் இடம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடமாக இருக்கும் என்கிறதை சுட்டி காட்டுகின்றான். எனவே இந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஜுமாவுடைய கொத்துபா என்கிறது ஒரு முக்கியமான விடயம். அதுக்கு பெரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. எனவே நாங்கள் கடமைகளை முடித்து விட்டோம் என்றது இல்லாமல் வாழ்க்கையில திருப்பங்களை எந்தெந்த கட்டத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்தந்த கட்டத்தில் சீரான முறையை கையாள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. சமூகத்தினுடைய நலனுக்காக நம்மை அர்ப்பணித்து தியாக மனப்பான்மையோட எங்களுடைய மரியாதைகளின் கௌரவத்தையும் ஒரு பக்கத்தில் வைத்து செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பொறுப்புடையவர்கள் அதனை சந்தோஷமாக தாங்கி செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தகுதியற்றவர்கள் நான் தகுதி இல்லை என்று விளங்கி ஒதுங்கிக் கொள்வதற்கு கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நாளை மறுமையில மீதானுல் ஹசனாத் மீதான செய்ய ஆத்துக்கு மத்தியில எடை போடப்படும் பொழுது அந்த மீதான ஹசனாத்தை நன்மைகளில் கணக்க செய்வாயாக. குடும்பத்தோடு சுகத்தில் வீட்டிற்கும் பாக்கியத்தை தருவாயாக. சமூகம் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் சகோதரர்களாக இணைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை ஏற்படுத்தி தருவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில்.